வணக்கம். தினமலர் காலை 11 மணி செய்திகள். நெல்லை சந்திப்பு பஸ் நிலையத்தை இயக்கக்கூடாது, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை. நெல்லை சங்கர் நகரைச் சேர்ந்த முத்துராமன் என்பவர் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் நெல்லை சந்திப்பு பஸ் நிலையத்தில் உள்ள வணிக வளாகங்கள் சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளது. உரிய அனுமதியின்றி அங்கு கடைகள் வாகன காப்பகம் திறக்கப்பட்டுள்ளது. எனவே இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் குறிப்பிட்டிருந்தார். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கடந்த மாதம் 26ஆம் தேதி இந்த பஸ் நிலையத்துக்கு நேரில் வந்து ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு உரிய அனுமதியின்றி உணவகம், இருப்பு அறை, போக்குவரத்து ஓட்டுநர்கள் அறை திறக்கப்பட்டு இருந்தது தெரியவந்தது. புகார் தெரிவித்த முத்துராமனுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் நெல்லை மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் பதிலறிக்கை ஒன்றை அனுப்பியிருந்தார். அதில் சுற்றுச்சூழல் அனுமதி, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய இசைவானை போன்ற அரசு துறைகளின் அனுமதி இல்லாமல் நெல்லை சந்திப்பு பஸ் நிலையத்தை இயக்கக்கூடாது, அங்கு திறக்கப்பட்டுள்ள வணிக செயல்பாடுகளை உடனடியாக மூட வேண்டும், இதுகுறித்து நெல்லை மாநகராட்சி ஆணையருக்கு வழிகாட்டுதல்கள் வழங்க சென்னையில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலகத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு 4.80 லட்சம் பேர் விண்ணப்பம், தேர்வர்கள் எண்ணிக்கை திடீர் அதிகரிப்பு. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் ஆசிரியர் பணியில் சேர்வதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாகும். நடப்பாண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் 15 மற்றும் 16 நடக்கிறது. இதற்கான அறிவிப்பை தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியமான TRB கடந்த மாதம் வெளியிட்டது. பிஎட் முடித்த மற்றும் பிஎட் இறுதி ஆண்டு தேர்வு எழுதிய பட்டதாரிகள் இந்த தேர்வு எழுத தகுதி பெற்றவர்களாவர். தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த 10ஆம் தேதி நிறைவடைந்தது. இந்த தேர்வுக்கு 4,80,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 6 முறை டெட் தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. 2013 மற்றும் 2014ஆம் ஆண்டில் 6.50 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்தனர். அதன்பின் நடந்த 4 தேர்வுகளிலும் விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை 4 லட்சத்தை தாண்டவில்லை. இந்த ஆண்டு தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை மீண்டும் உயர்ந்துள்ளது. ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. இதன் காரணமாக அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பலரும் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது.
அதிமுக குழப்பங்களுக்கு பாஜக தான் காரணம், திருமாவளவன் கண்டுபிடிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியதாவது, அதிமுகவில் நிலவும் குழப்பங்களுக்கு பாஜக தான் காரணம் என்பதை மக்கள் அறிவார்கள். அரசியலில் செயல்பட முடியாத அளவுக்கு சசிகலா முடக்கப்பட்டார். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தற்போது தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நிற்கிறார். தனிக்கட்சி துவங்கி நடத்தி வருகிறார் தினகரன். அதிமுக தலைமைக்கு எதிராக பேசும் அளவுக்கு தற்போது செங்கோட்டையன் உருவாக்கப்பட்டுள்ளார். இவை அனைத்துக்கும் பாஜக தான் காரணம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர். அதுபோன்று அதிமுக முன்னணி தலைவர்களும் புரிந்து கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். ஒரு திராவிட கட்சியை பலவீனப்படுத்திவிட்டால் பாஜகவை தமிழகத்தில் வளர்த்துவிட முடியும் என நம்புகின்றனர். அதை அதிமுக புரிந்து செயல்படுவது நல்லது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
தப்பியோடிய 15,000 மேற்பட்ட நேபாள கைதிகளில் ஒருவர் மட்டும் சரணடைந்த வினோதம். நேபாளத்தில் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக சமூக வலைதளம் மூலம் குரூப் உருவாக்கி இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டி வந்தனர். அரசு சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்தது. இதனால் இளைஞர்கள் வீதியில் இறங்கி போராடினர். இந்த போராட்டம் வன்முறையாக வெடித்தது. அரசு கட்டிடங்களை தீ வைத்து கொளுத்தினர். இதனை பயன்படுத்தி நாட்டில் உள்ள 25க்கும் மேற்பட்ட சிறைச்சாலைகள் உடைக்கப்பட்டு 15,000க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பி ஓடினர். தங்காடி என்ற இடத்தில் உள்ள சிறையும் உடைக்கப்பட்டு கைதிகள் தப்பி ஓடினர். இந்த சிறையில் இருந்து சுமார் 692 சிறை கைதிகள் தப்பி ஓடினர். தப்பித்துச் சென்ற ஒரு சில நாட்களில் ஒரே ஒரு கைதி மீண்டும் சிறைக்கு திரும்பியுள்ளார். அடுத்த அரசு அமைக்கப்பட்ட பிறகு தண்டனை காலம் 2 மடங்காக அறிவிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் திரும்பி வந்ததாக தெரிவித்துள்ளார். தன்னுடைய தவறு என கூறி சிறையில் சரணடைந்துள்ளார். அதிகாரிகள் அவரது அடையாளத்தை வெளியிடவில்லை.
தூய்மை பணியாளர் போராட்டத்தில் சட்டவிரோத கும்பல் நுழைந்தது, தமிழக அரசு தகவல். தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் சென்னை மாநகராட்சி முடிவை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை ஆகஸ்ட் 13 நள்ளிரவில் போலீசார் அப்புறப்படுத்தினர். அப்போது போலீசார் தூய்மை பணியாளர்களை தாக்கி மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதோடு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறி ஜோதி என்பவர் உட்பட 12 பெண் தூய்மை பணியாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த மனு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் டி மோகன் ஆஜராகி போராட்டத்தில் 1400 பெண்கள் ஈடுபட்டனர். அவர்களை கலைக்க 200 பெண் காவலர்கள் அழைத்து வரப்பட்டனர். தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தும் போது கட்டுப்பாடுடன் செயல்படும்படி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. அதை மீறி போலீசார் அத்துமீறி உள்ளனர் என்றார். இதை மறுத்த கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஜே ரவீந்திரன் போராட்டத்தில் ஈடுபட்டோர் கலைந்து செல்ல மறுத்ததால் கைது செய்யப்பட்டனர். போலீசார் மீது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் தாக்குதல் நடத்தினர். போராட்டத்தில் சட்டவிரோத கும்பல் நுழைந்து தூய்மை பணியாளர்களை தவறாக வழிநடத்தி தாக்குதலை நடத்தியது. பேருந்துகளையும் சேதப்படுத்தியுள்ளது. இதற்கான வீடியோ ஆதாரங்கள் உள்ளன என்றார். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை அப்புறப்படுத்தும் போது இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எழுவது புதிதல்ல என கூறிய நீதிபதிகள், உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏன் அமைதியாக கலைந்து செல்லவில்லை என கேள்வி எழுப்பினர். அரசு ஒரு கொள்கை முடிவை அறிவிக்கும் போது அது குறித்து ஓட்டளித்தவர்கள் ஆட்சியாளர்களிடம் கேள்வி எழுப்ப வேண்டும் அல்லது சட்டரீதியாக அணுக வேண்டும். அனுமதிக்கப்பட்ட இடங்களில் முறையான அனுமதி பெற்று போராட்டங்களை நடத்த வேண்டும். இது தொடர்பாக அனைத்து ஆதாரங்களுடன் விரிவான பதில் மனுவை தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும். இவ்வாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர்.
தமிழகத்தின் பல பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதேபோல விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நீர்மட்டம் உயரும் என்பதால் ஆடிப்பட்டத்தில் விதை விதைத்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்களும் நிம்மதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சேரிங்கிராஸ், மத்திய பேருந்து நிலையம், காந்தல், தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் கடும் அவதியடைந்தனர்.
உத்தராகண்ட் மாநிலத்திற்கு 1200 கோடி ரூபாய் நிவாரணம், பிரதமர் மோடி அறிவிப்பு. 5 தேதி உத்தராகண்டின் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள தாராளி கிராமத்தில் மேகவெடிப்பு காரணமாக குறைந்த நேரத்தில் அதிதீவிர மழை பெய்தது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வீடுகள், ஹோட்டல்கள் உள்ளிட்ட கட்டடங்கள் அடித்து செல்லப்பட்டன. அதில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்தராகண்ட் மாநிலத்தின் தலைநகரான டேராடூனுக்கு சென்ற பிரதமர் மோடி வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பிரதமர் மோடி மீட்பு பணியில் ஈடுபட்ட NDRF, SDRF குழுவினருடன் கலந்துரையாடினார். அப்போது அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். பின்னர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்தராகண்ட் மாநிலத்திற்கு 1200 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.
கிராண்ட் ஸ்விஸ் தொடரில் 5 வெற்றி பெற்றார் வைஷாலி. உஸ்பெகிஸ்தானில் கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடர் நடக்கிறது. இதில் டாப் 2 இடம்பெறும் வீரர் வீராங்கனைகள் 2026 நடக்கவுள்ள கேண்டிடேட்ஸ் தொடரில் பங்கேற்க தகுதி பெறலாம். பெண்கள் பிரிவில் வைஷாலி, வந்திகா, அரிகா உள்ளிட்டோர் விளையாடுகின்றனர். இதன் 7 சுற்று போட்டிகள் நேற்று நடந்தன. இந்தியாவின் வைஷாலி சீனாவின் குவோ குயியை சந்தித்தார். வெள்ளை நிற காய்களுடன் விளையாடிய வைஷாலி 30 நகர்த்தலில் வெற்றி பெற்றார். 7 சுற்று முடிவில் 6.0 புள்ளியுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார் வைஷாலி. ஓபன் பிரிவில் உலக சாம்பியன் குகேஷ், உலகக்கோப்பை வென்ற திவ்யா, பிரக்ஞானந்தா உட்பட 10 பேர் பங்கேற்கின்றனர். திவ்யா செர்பிய வீரர் விளமிர் இவீச்சை சந்தித்தார். வெள்ளை நிற காய்களுடன் விளையாடிய திவ்யா 49 நகர்த்தலில் வென்றார். மற்றொரு போட்டியில் பிரக்ஞானந்தா இஸ்ரேலின் மேக்சிமை வீழ்த்தினார். இந்தியாவின் நிஹால் சரின் ஈரானின் பர்ஹாமை சாய்த்தார்.
உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் அரையிறுதியில் பூஜா ஜஸ்மின். இங்கிலாந்தின் லிவர்பூல் நகரில் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடர் நடக்கிறது. இந்தியா சார்பில் 20 பேர் உட்பட 65 நாடுகளிலிருந்து 550 நட்சத்திரங்கள் பங்கேற்கின்றனர். பெண்களுக்கான 80 கிலோ எடைப்பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் பூஜா ராணி போலந்தின் எமிலியா கோடர்ஸ்காவை சந்தித்தார். இருவரும் சமபலத்தில் மோதினர். இருப்பினும் பூஜா 3-2 என வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு காலிறுதியில் இந்திய வீராங்கனை ஜாஸ்மின் உஸ்பெகிஸ்தானின் மமஜுனோவாவை எதிர்கொண்டார். இதில் ஆதிக்கம் செலுத்திய ஜாஸ்மின் 5-0 என வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். ஏற்கனவே நூப்பர் ஷியோரன், தற்போது பூஜா, ஜாஸ்மின் என 3 வீராங்கனைகள் குறைந்தபட்ச பதக்கத்தை உறுதி செய்தனர்.
ஆசிய கோப்பை ஹாக்கி சூப்பர் 4 போட்டியில் இந்திய பெண்கள் அணி ஏமாற்றம். சீனாவில் பெண்களுக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி 11th சீசன் நடக்கிறது. சூப்பர் 4 போட்டியில் இந்தியா சீன அணிகள் மோதின. இதில் ஏமாற்றிய இந்திய அணி 1-4 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. போட்டியில் கிடைத்த 3 பெனால்டி கார்னர் வாய்ப்புகளையும் இந்திய வீராங்கனைகள் வீணடித்தனர். முதல் போட்டியில் தென்கொரியாவை வீழ்த்திய இந்தியா 3 புள்ளிகளுடன் உள்ளது. இந்திய அணி தனது கடைசி சூப்பர் 4 போட்டியில் நாளை ஜப்பானை சந்திக்கிறது. இதில் வெற்றி பெறும் பட்சத்தில் 6 புள்ளிகளுடன் டாப் 2 இடத்தை உறுதி செய்து ஃபைனலுக்கு தகுதி பெறலாம். ஒருவேளை போட்டி டிரா ஆனால் சீனா தென்கொரியா மோதும் போட்டியின் முடிவுக்கு காத்திருக்க வேண்டும்.
முதல் T20 இங்கிலாந்தை வென்றது தென்னாப்பிரிக்கா. இங்கிலாந்து சென்றுள்ள தென்னாப்பிரிக்க அணி 3 போட்டி கொண்ட T20 தொடரில் பங்கேற்கிறது. முதல் போட்டி கார்டிபில் நடந்தது. மழை காரணமாக தலா 9 ஓவர்களாக போட்டி குறைக்கப்பட்டது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி கேப்டன் ஹாரி ப்ரூக் ஃபீல்டிங் தேர்வு செய்தார். தென்னாப்பிரிக்க அணிக்கு கேப்டன் மார்க்ரம் ரிகில்டன் ஜோடி சுமார் துவக்கம் தந்தது. தென்னாப்பிரிக்க அணி 7.5 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 97 ரன் எடுத்திருந்த போது மறுபடியும் மழை குறுக்கிட்டது. டொனோவன் பெரேரா, யான்சன் அவுட்டாகாமல் இருந்தனர். மீண்டும் போட்டி துவங்கியது. இம்முறை 5 ஓவரில் இங்கிலாந்து அணி 69 ரன் எடுக்க வேண்டும் என இலக்கு மாற்றப்பட்டது. இங்கிலாந்து அணியின் பில் சால்ட் டக் அவுட்டாக பெத்தல் 7 ரன் மட்டும் எடுத்தார். ஹாரி ப்ரூக் கார்பின் போஸ்ட் பந்தில் டக் அவுட் ஆனார். யான்சன் வேகத்தில் பட்லர் அவுட் ஆனார். இங்கிலாந்து அணி 5 ஓவரில் 54 ரன் மட்டும் எடுத்தது. வில் ஜாக், சாம் கரான் அவுட்டாகாமல் இருந்தனர். டக்வர்த் லீவிஸ் விதிப்படி தென்னாப்பிரிக்க அணி 14 ரன்னில் வெற்றி பெற்றது. தொடரில் 1-0 என முன்னிலை பெற்றது.
பெஹல்காம் குற்றவாளிகள் உண்மை கண்டறியும் சோதனைக்கு மறுப்பு. பெஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22 அன்று சுற்றுலா பயணியரை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் நடந்து 5 நாட்களுக்கு பிறகு வழக்கு விசாரணையை கையில் எடுத்த என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை கடந்த ஜூன் 26 அன்று பஷீர் அகமத் மற்றும் பர்வேஸ் அகமது என இருவரை கைது செய்தது. பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு கைதான இருவரும் அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மேற்கொண்டு அவர்களிடமிருந்து தகவல்களை பெற உண்மை கண்டறியும் சோதனை நடத்த என்ஐஏ அதிகாரிகள் முடிவு செய்தனர். இதற்காக ஜம்மு காஷ்மீரில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் என்ஐஏ சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் குற்றவாளிகள் இருவரும் உண்மை கண்டறியும் சோதனைக்கு ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது. குற்றவாளிகளை அதிகாரிகள் ஆஜர்படுத்திய நிலையில் உண்மை கண்டறியும் சோதனைக்கு ஒப்புதல் தெரிவிக்கவில்லை என இருவரும் பகிரங்கமாக கூறினர். வாக்குமூலங்கள் சட்டத்தின்படி உண்மை கண்டறியும் சோதனைக்கு குற்றவாளிகள் சம்மதம் தெரிவிக்காவிட்டால் அவர்களுக்கு அந்த சோதனையை நடத்த முடியாது என கூறி என்ஐஏவின் கோரிக்கையை சிறப்பு நீதிமன்றம் நிராகரித்தது.
விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும் அரசை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இபிஎஸ். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு இபிஎஸ் பேசியதாவது, இண்டி கூட்டணி நாட்டுக்கு நல்லது செய்யும் என கூறும் ஸ்டாலின் கேரள அரசுடன் பேச்சு நடத்தி ஆனை மலையாறு நல்லாறு அணை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும் அரசை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்து 6000 பொதுப்பணித்துறை, 26000 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான குளம் குட்டைகள் தூர்வாரப்பட்டு மழை நீர் சேமிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு வண்டல் மண் இலவசமாக வழங்கப்பட்டு விளைநிலங்களும் வளமாக்கின. இத்திட்டத்தையும் திமுக அரசு முடக்கியது. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் குளம் குட்டைகள் மற்றும் அமராவதி திருமூர்த்தி அணைகளால் விவசாயிகள் வண்டல் மண் எடுக்க அனுமதிக்கப்படும். தமிழகத்தில் மின் கட்டணம் 67%, வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் கட்டணம் 100% உயர்ந்துள்ளன. அதிமுக ஆட்சி அமைத்ததும் 3 ஆண்டாக மூடப்பட்டுள்ள அமராவதி சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்கவும் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்படும் என பழனிசாமி பேசினார்.
பெங்கால் ஃபைல்ஸ் திரைப்படத்தை தமிழக முதல்வர் குடும்பத்துடன் பார்க்க வேண்டும், அர்ஜுன் சம்பத் கோரிக்கை. கொல்கத்தாவில் முஸ்லீம் லீக் தலைவர் முகமது அலி ஜின்னா தூண்டுதலால் சுதந்திரத்திற்கு முன் கடந்த 1946 ஆகஸ்ட் 16 நடந்த தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டனர். கொல்கத்தா படுகொலையை மையக்கருத்தாக கொண்டு தயாரிக்கப்பட்ட திரைப்படம் பெங்கால் ஃபைல்ஸ். மேற்குவங்கத்தில் அப்படத்தை திரையிட அரசு தடை விதித்துள்ளது. தற்போது மேற்குவங்கத்தில் பல பகுதிகளில் இந்துக்கள் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்துக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இந்தி கூட்டணி கட்சியினர், குறிப்பாக திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியினர் இப்படம் திரையிடுவதை விரும்பவில்லை. உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் குடும்பத்துடன் சென்று பார்க்க வேண்டிய திரைப்படம் பெங்கால் ஃபைல்ஸ். விவேக் அக்னிஹோத்ரி இயக்கிய இப்படத்தை தமிழக முதல்வர் குடும்பத்துடன் பார்க்க வேண்டும். தமிழ் திரைப்பட துறையினரும் இந்த படத்தை பார்த்து தங்கள் கருத்துக்களை கூற வேண்டுமென இந்து மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார்.
ஜனாதிபதி கவர்னர்களுக்கு கால நிர்ணயம் விதித்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களுக்கு கவர்னர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மசோதாக்கள் மீது 1 மாதத்திலிருந்து 3 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என ஜனாதிபதி மற்றும் கவர்னர்களுக்கு கால வரம்பு நிர்ணயம் செய்தது. இந்த தீர்ப்பு குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 14 கேள்விகளை எழுப்பி ஜனாதிபதி திரௌபதி முர்மு கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை அப்படியே வழக்காக மாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அதை 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றினார். அதன்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், பி எஸ் நரசிம்மா, அதுல் எஸ் சந்துர்கர் ஆகிய 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் இந்த மனு மீதான விசாரணை கடந்த 10 நாட்களாக நடந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் நேற்றுடன் முடிந்தது. இதையடுத்து வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் நேற்று ஒத்திவைக்கப்பட்டது.